ஓம் சாந்தி. 24/12/2024. இனிமையான குழந்தைகளே, அளவற்ற மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருப்பதற்கு தேக உணர்வு என்ற நோயை விட்டுவிட்டு அன்பான புத்தி உடையவர் ஆகுங்கள். தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏறாது? பதில்: யார் பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு நினைக்கிறார்களோ, மனப்பூர்வமாக பாபாவின் புகழை பாடுகிறார்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதோ, அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏற முடியாது. யார் பாபாவை சாதாரணமாக புரிந்துள்ளார்களோ, அவர்கள் பாபாவை நினைக்க முடியாது. உண்மையாக நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தனது செய்திகளையும் அவசியம் பாபாவிற்கு கொடுப்பார்கள். குழந்தைகள் செய்தியை தெரிவிக்கவில்லை என்றால் குழந்தைகள் எங்காவது மயக்கமடைந்து இருப்பார்களோ என்ற கவலை பாபாவிற்கு ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளே, புதியதாக யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரண்டு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவிற்கும் தனித்தனியாக எல்லைக்கு உட்பட்ட ஒரு தந்தை இருக்கிறார். இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய இயலாது. சிலர் 1%, சிலர் 95% தாரணை செய்கிறார்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சத்தினர் என இருப்பார்கள் அல்லவா, ராஜா, ராணி மற்றும் பிரஜைகள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பிரஜைகளில் கூட அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரஜை என்றாலே சாதாரண பிரஜைதான். இது படிப்பு. ஒவ்வொருவரும் அவரவர் புத்திக்கு ஏற்ப படிக்கின்றனர் என பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் அவருக்கு என நடிப்பு கிடைத்திருக்கிறது. யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைபிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைபிடிக்கிறார்கள். படிப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது. படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்கிறது. பாபா புரிய வைத்து இருக்கிறார். இன்னும் போக போக பரீட்சை அதிகம் இருக்கும் என பாபா புரிய வைத்திருக்கிறார். தேர்ச்சி பெறாமல் டிரான்ஸ்பர் ஆக முடியாது. கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். ஆனால் இப்போது நாம் எந்த பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என புரிந்து கொள்ள முடியும். வெட்கமாக இருப்பதால் அனைவரும் கை தூக்கி விடுகிறார்கள். ஆனால் நாம் எப்படி மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் கை உயர்த்தி விடுகிறார்கள். இதையும் அறியாமை என்றே கூறலாம். இவரை காட்டிலும் அதிகமான புத்தி லௌகீகமானவருக்கு கூட இருக்கிறது என பாபா உடனடியாக புரிந்து கொள்கிறார். அவர்கள் ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை, தேர்ச்சி பெற மாட்டோம் என புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவோம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என கூற மாட்டார்கள். இங்கேயோ பல குழந்தைகளுக்குள் இந்த அறிவு இல்லை. தேக உணர்வு அதிகமாக இருக்கிறது. தேவதையாக ஆவதற்காக வந்துள்ளனர். ஆனால் அதற்கேற்ப நடத்தையும் வேண்டும். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாபா கூறுகிறார். ஏனென்றால் முறைப்படி பாபாவிடம் அன்பு இல்லை. அழிவிற்கான காலத்தில் விபரீத புத்தி என்பதன் மிகச் சரியான பொருள் என்ன என்பதை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். குழந்தைகள் தாங்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? பாபாவை நினைக்க வேண்டும். இது குப்தமான விஷயம். படிப்பு குப்தமாக இல்லை. படிப்பில் வரிசைப்படியாக இருக்கிறார்கள். ஒரே மாதிரி படிக்க இயலாது. இப்பொழுது சிறு குழந்தையாக இருக்கின்றனர் என பாபா புரிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை 3 மாதங்கள் 4 மாதங்கள் கூட நினைப்பது இல்லை. நினைக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பாபா, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கடிதம் மூலம் தெரிவிப்பது இல்லை. குழந்தைகள் மயக்கமடைந்து விடவில்லையே, இறந்து போய்விடவில்லையே என குழந்தைகளை பற்றி பாபாவிற்கு எவ்வளவு கவலை இருக்கிறது. சிலர் பாபாவிற்கு மிக நல்ல சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். குழந்தை உயிரோடு இருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஒரு பொழுதும் மறைந்து இருக்க முடியாது. எந்த குழந்தை எப்படி இருக்கிறது என ஒவ்வொரு குழந்தையின் மனதை பற்றியும் பாபா அறிகிறார். தேக உணர்வு என்ற நோய் மிகவும் கடுமையாக இருக்கிறது. பாபா முரளியில் புரிய வைக்கிறார். அநேகருக்கு ஞானத்தின் தலைகீழான போதை இருக்கிறது. அகங்காரம் வந்துவிடுகிறது. பிறகு நினைப்பதும் இல்லை, கடிதம் எழுதுவதும் இல்லை. பிறகு பாபா எப்படி நினைப்பார்? நினைவின் மூலம்தான் நினைவு கிடைக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை சரியாக புரிந்து கொண்டு நினைக்கிறீர்கள், மனதார புகழ் பாடுகிறீர்கள். சில குழந்தைகள் பாபாவை சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்கள், ஆகவே நினைப்பது இல்லை. பாபா வெளிப்பகட்டு எதையும் காண்பிக்க முடியாது. பகவான் வாக்கு, நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுப்பதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். நாம் உலகத்தின் ராஜ்ய பதவியை அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்வது இல்லை. இந்த போதை இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் ஏறிக்கொண்டே இருக்கும். கீதையை படிப்பவர்கள் ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய வாக்கு, நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என கூறுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு ராஜ்ய பதவியை அடைவோம் என்ற மகிழ்ச்சி இருக்க முடியாது. கீதையை படித்து முடித்துவிட்டு அவரவர் வேலைக்கு செல்வார்கள். நமக்கு எல்லையற்ற தந்தை படிக்க வைக்கிறார் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அவர்களுடைய புத்தியில் இவ்வாறு இருக்காது. எனவே முதன் முதலில் யார் வந்தாலும் அவர்களுக்கு 2 தந்தையரின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாரத சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்கிறது. இது கலியுகம், இதை சொர்க்கம் என்று கூற முடியாது. சத்தியுகத்திலும் இருக்கிறார்கள், கலியுகத்திலும் இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. யாருக்காவது துக்கம் ஏற்பட்டால் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். யாருக்கு சுகம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக கூறுவார்கள். இவ்வாறு அதிகமாக கூறுவார்கள். துக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் மிகவும் சுகத்தில் இருக்கிறோம். மாட மாளிகைகள், கார் போன்றவைகள் இருக்கின்றன. சொர்க்கத்தில் இருக்கிறோம். சத்தியுகம் கலியுகம் ஒன்றுதான் என நினைக்கிறார்கள். எனவே முதன் முதலில் 2 தந்தையரின் விஷயத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். தந்தை வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி எங்கும் வியாபித்து இருக்க முடியும்? லௌகீக தந்தையை எங்கும் வியாபித்து இருப்பவர் என கூறுவார்களா? ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் படங்களில் காண்பிக்கிறீர்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மா சிறியதோ பெரியதோ இல்லை. அனைவரும் ஆத்மாக்கள், அவரும் ஆத்மா. அவர் எப்போதும் பரம்தாமத்தில் இருக்கிறார். ஆகவே அவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறவியில் வருவது போல நான் வருவது இல்லை. நான் கடைசியில் இந்த உடலில் வந்து பிரவேசமாகிறேன். இந்த விஷயங்களை வெளியில் இருப்பவர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. விஷயங்கள் மிகவும் எளியதாகும். பாபாவிற்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். கிருஷ்ணரா வைகுண்டத்தில் இருந்து நரகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். தேகம் உட்பட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதை கிருஷ்ணர் எப்படி கூற இயலும்? தேகதாரியை நினைப்பதால் எப்படி பாவங்கள் போகும்? கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தை. அவர் எங்கே? நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வருகிறேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! இந்த ஒரே ஒரு தவறினால் அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் ஆகிவிட்டனர். நானும் சர்வ வியாபி அல்ல, கிருஷ்ணரும் சர்வ வியாபி இல்லை. ஒவ்வொரு உடலிலும் ஆத்மாதான் வியாபித்து இருக்கிறது. எனக்கு என்று உடலும் கிடையாது, மற்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கென்று உடல் இருக்கிறது. ஒவ்வொரு உடலுக்கென்று தனித்தனி பெயர் இருக்கிறது. எனக்கு உடலும் இல்லை, என்னுடைய உடலுக்கு என்று பெயரும் இல்லை. நான் வயோதிக உடலை எடுக்கிறேன். இவருடைய பெயரை மாற்றி பிரம்மா என வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு பிரம்மா என்ற பெயர் கிடையாது. என்னை சதா சிவன் என்று கூறுகிறார்கள். நான் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல். ஆத்மாவை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று கூற முடியாது. பரமாத்மாவிற்கு எப்போதாவது துர்கதி ஏற்பட முடியுமா? ஆத்மாவிற்குதான் சத்கதி மற்றும் ஆத்மாவிற்குதான் துர்கதி ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும், இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? ஆனால் மாயை குழந்தைகளின் புத்தியை முன்னேற விடாத அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது. நாள் முழுவதும் வீண் விஷயங்களிலேயே நேரத்தை வீணாக்குகிறார்கள். பாபாவிடமிருந்து பிரிப்பதற்காக மாயை எவ்வளவு வேகமாக முயற்சிக்கிறது! அநேக குழந்தைகள் விட்டுவிடுகிறார்கள். பாபாவை நினைக்காததால் நிலை ஆடாமல் அசையாமல் இருக்க முடிவது இல்லை. பாபா அடிக்கடி தூக்கி நிறுத்துகிறார், மாயை விழ வைக்கிறது. பாபா ஒருபோதும் தோல்வி அடையாதீர்கள் என கூறுகிறார். கல்ப கல்பமாக இவ்வாறே நடக்கிறது. இது ஒன்றும் புதியது அல்ல. கடைசியில் மாயையை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ராவண ராஜ்யம் அழிய போகிறது. பிறகு நாம் புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வோம். கல்ப கல்பமாக மாயையை வெற்றி அடைந்து இருக்கிறோம். பலமுறை புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்து இருக்கிறோம். புத்தியை எப்பொழுதும் மும்முரமாக வைத்துக் கொண்டால் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கலாம் என பாபா கூறுகிறார். இதற்குதான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் என்று பெயர். மற்றபடி இம்சை போன்ற எதுவும் கிடையாது. பிராமணர்கள்தான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஆகிறார்கள். தேவதைகளை சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் என்று கூற முடியாது. தூய்மையற்ற உலகத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் தேவி தேவதைகளின் பழக்க வழக்கங்களில் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. மரண உலகத்தில் இருப்பவர்கள்தான் பதீத பாவனர் தந்தையை தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்க வாருங்கள், தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு தூய்மையான உலகம் இருந்தது. அதற்கு சத்தியுகம் என்று பெயர் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. திரேதா யுகத்திற்கு புதிய உலகம் என்று கூற இயலாது. அது முதல் தரமானது, இது இரண்டாம் தரம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு தாரணை செய்ய வேண்டும். யார் யாராவது வந்து கேட்டால் அதிசயப்படுவார்கள், ஒரு சிலர் அதிசயப்படுவார்கள். ஆனால் முயற்சி செய்வதற்கு நேரம் இல்லை. நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்ற அறிவுரையை கேட்கிறார்கள். இந்த காம விகாரம்தான் மனிதனை தூய்மையற்றதாக ஆக்கியிருக்கிறது. அதை வெற்றியடைவதால் நீங்கள் உலகை வென்றவர் ஆகிறீர்கள். ஆனால் காம விகாரம் அவர்களுக்கு முக்கிய செல்வம். ஆகையால் அந்த வார்த்தையை கூறுவது இல்லை. மனதை வசப்படுத்துங்கள் என்று மட்டும் கூறுகிறார். ஆனால் மனம் சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி அடையும். மற்றபடி ஒருபோதும் மனம் அமைதியில் இருப்பது இல்லை. கர்மம் செய்வதற்காக தேகம் கிடைத்து இருக்கிறது என்றால் கர்மாதீத் நிலையில் எப்படி இருப்பீர்கள்? பிணத்திற்குதான் கர்மாதீத் நிலை என்று கூறப்படுகிறது. வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருத்தல், அதாவது ஷரீரத்திலிருந்து விடுபடுதல். பாபா உங்களை ஷரீரத்திலிருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை படிக்க வைக்கிறார். ஷரீரத்திலிருந்து ஆத்மா தனிப்பட்டது. ஆத்மா பரம்தாமத்தில் வசிக்கிறது. ஆத்மா ஷரீரத்தில் வசிக்கிறது என்றால் அதை மனிதன் எனுகிறோம். கர்மம் செய்வதற்காக ஷரீரம் கிடைக்கிறது. ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரத்தை கர்மம் செய்வதற்காக எடுக்கிறது. ஷரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி கிடைக்கிறது. மூல வதனத்தில் கர்மம் கிடையாது. சூக்ஷ்ம வதனத்தின் விஷயமே கிடையாது. சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சுழல்கிறது. பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதை ஞானம் என்று கூறப்படுகிறது. சூக்ஷ்ம வதனத்தில் வெண்மை ஆடை அணிந்தவரும் இல்லை, அலங்காரம் செய்யப்பட்டவரும் இல்லை, பாம்பு கிரீடமுடைய சங்கரரும் இல்லை. மற்றபடி பிரம்மா விஷ்ணுவின் ரகசியத்தை பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிரம்மா இங்கேதான் இருக்கிறார். விஷ்ணுவின் இரண்டு வடிவங்களும் இங்கேதான் இருக்கிறது. காட்சியின் பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்கிறது. திவ்ய திருஷ்டியினால் பார்க்கப்படுகிறது. குற்ற பார்வைக்கு பரிசுத்தமான பொருள் தெரியாது. நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணை காண முக்கிய சாரம். முதலாவது தன்னைத்தான் எப்பொழுதும் பாதுகாப்பாக வைப்பதற்காக ஞான சிந்தனையில் புத்தியை மும்முரமாக வைக்க வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவராக வேண்டும். வீணான விஷயங்களில் நேரத்தை இழக்க வேண்டாம். இரண்டாவது ஷரீரத்திலிருந்து விடுபடுவதற்காக பாபா படிக்க வைக்கிறார். அதை படிக்க வேண்டும். மாயையின் கவர்ச்சியில் இருந்து தப்பிப்பதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். வரதானம் பிரம்மா தந்தைக்கு சமமாக லட்சியத்தை லட்சணத்தில் எடுத்து வரக்கூடிய கண்கூடான எடுத்துக்காட்டாகி அனைவருக்கும் சகயோகி ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவர்கள் ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி பிரம்மா தந்தை சுயம் தன்னை நிமித்த எடுத்துக்காட்டாக கருவியாக ஆக்கிக் கொண்டாரோ செய்பவர்தான் அர்ஜுனன் என்ற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் லட்சணத்தில் எடுத்து வந்தார். இதனாலேயே முதல் நம்பர் ஆனார். எனவே இதுபோல தந்தையை பின்பற்றுங்கள். செயல்கள் மூலமாக எப்பொழுதும் வாழ்க்கையில் குணங்களின் மூர்த்தியாகி கண்கூடான எடுத்துக்காட்டு ஆகி மற்றவர்களுக்கு சுலபமாக குணங்களை தாரணை செய்வதில் உதவி அளியுங்கள். இதற்குதான் குணதானம் என்று கூறுவார்கள். தானம் என்பதன் பொருளே உதவி கொடுப்பது. ஒரு ஆத்மா கூட இப்பொழுது கேட்பதற்கு பதிலாக வெளிப்படையான நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறார்கள். எனவே உங்களை குணமூர்த்தியாக ஆக்குங்கள். ஸ்லோகன்: அனைவருடைய நிராசைகளின் இருளை நீக்குபவர்களே ஞான தீபங்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.